ஹராமானவைகளை ஹலாலாக்கி ஹலாலான விடயங்களை ஹராமாக்கி சொல்வார். சரி, அதிலும் ஓரளவு தெளிவோடு இருந்தால் பரவாயில்லை. இந்த சிகரெட்டை எடுத்துக் கொள்ளுங்கள், பெட் என்று சொல்வார்கள், பிஏசி, பிரிட்டிஷ் அமெரிக்கன் டுபேக்கோ, அதாவது அமெரிக்கா ஐரோப்பியா இரண்டும் சேர்ந்து தயாரிக்கின்ற டுபேக்கோ, அத புகையில் அதிலிருந்து தயாரிக்கக்கூடியதா இந்த சிகரெட். ஆனால் இந்த சிகரெட்டை பார்த்து ஒரு வார்த்தை வாழ்ந்திருந்தார்களா? புத்தகத்திலே போட்டு ஒட்டப்பட்டிருந்தது சிகரெட் இஸ்லாமிய ரீதியிலே ஹராமான ஒன்று, மீன் விரயம், உடல் நலத்துக்கு கேடு, அதே போன்று அதிலே போதை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறது. இவை அத்தனையும் கொண்டு சிகரெட்டை பற்றி எந்த வார்த்தையும் கிடையாது. கொக்கா கோலா ஹராம். சுருக்கமாக கூறுவதென்றால், இது யூசுப் அல் சர்தாரியுடைய ஒரு சுய கருத்தை அன்றி எந்த ஆதாரமும் கிடையாது. அடுத்த கேள்வி, கருமை ஏற்படும் வரை பூமியில் முஸ்லிம்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள், ஒரு கூட்டம் உறுதியாக இருக்கும் என்றும், அவர்கள் ஷாம் வாசிகள் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹதீஸ் இருக்கும் போது, நீங்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற பெயரை எடுத்து எப்போது இந்த அமைப்பை ஆரம்பித்தீர்கள், யாரால், எந்த நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டது? அதாவது வெறுமனே புதிதாக இந்த டாக்டர் ஜைதுதீன், அதே போன்று அவருடைய குரு அன்சார், இவர்கள் புதிதாக கொண்டுவரக்கூடிய ஒரு கருத்து. இசம்பந்தமான விபரமான ஒன்றரை மனிதர்களுக்கு ஒரு விளக்கம், அதாவது தொடர்ந்து ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருக்கும் என்று சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய அனைத்து ஹதீஸ்களையும் எடுத்து அமீர் அவர்கள் ஒரு விளக்கத்தை தருவார்கள். சுருக்கமாக கூறுவதென்றால், இவர்கள் எப்படி தொடர்ந்து ஒரு கூட்டம் ஷாமிலே இருக்கும் என்று கூறுகின்றாரோ, அதே வாசகத்தோடு அல் மேற்கிலே இருப்பார்கள் என்று வந்திருக்கின்றது. அப்படியானால் இவர்களுடைய வாழப்படி அமெரிக்காவையும் முஸ்லிம்களா ஏற்றுக்கொள்ள வேண்டிய, அமெரிக்காவிலே இஸ்லாம் இல்லாத காலகட்டத்திலே உலகத்திலே இஸ்லாம் இல்லை என்று முடிவுக்கு வர வேண்டியவர்கள் வருவார்களா? இது இவர்களுடைய, அதாவது இவர்களுடைய வார்த்தையிலே கூறுவதென்றால் ஹதீஸிலே ஏற்பட்ட பஞ்சு. டாக்டர் ரைசுத்தீன் கூறுவது போன்று ஹதீஸ் அனைத்தையும் தெரியாது அல்லது அவற்றை கேடாது அதனை விளங்க விரும்பாத காரணத்தினால் ஹதீஸிலே ஏற்பட்டுள்ள ஒரு பஞ்சு. சாமை பற்றி தங்களுக்கு தேவை ஹதீஸில் எடுத்துக்கொண்டார்கள். ரபை பற்றி ஹதீஸ் கூறுகின்றது எங்கே அல்லாது ரபிலே தொடர்ந்து ஒரு கூட்டம் இருக்கும் ரபு என்றால் மேற்கு, அமெரிக்காவிலே தொடர்ந்து இஸ்லாம் இருக்க வேண்டும், அமெரிக்காவிலே இஸ்லாம் இல்லை என்றால் இந்த டாக்டர் ரைசுத்தீன் முஸ்லிம்கள். எனவே தவறான கருத்து, இது சம்பந்தமான விளக்கம் பிறகு சந்தர்ப்பத்தில் வரும். இஸ்லாமிய கலாபத்துக்கள் தோன்றி மறையலாம், ஆனால் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்ற முஸ்லிம்கள் அவ்வாறு தோன்றி மறைவார்களா? இதுவும் நடக்கக்கூடிய ஒன்று. இதைத்தான், அதாவது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இல்லாத காலம் ஏற்படும் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய என்பது, அல்லாஹ் என்று கூறக்கூடிய ஒரு மனிதன் இல்லாத நிலை ஏற்படாது. சஹீஹ் முஸ்லிமிலே ஒரு ஹதீஸ் வருகிறது, அல்லாஹ் அல்லாஹ் என்று கூறக்கூடிய ஒரு மனிதன் இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் இந்த உலகத்தை அழிக்க மாட்டான். எனவே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தோன்றலாம், இல்லாத காலங்கள் ஏற்படலாம், இப்படியான நிலைமைகள் ஏற்படலாம். இஸ்லாம் தோன்றி இன்றுடன் டிகிரி 1422 வருடம் 2002 ஆகிறது. உங்களுடைய ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இயக்கத்தை ஆரம்பித்து சுமார் 50 வருடங்கள் என்றால், அதற்கு முன் வாழ்ந்தவர்களை எவ்வாறு அழைப்பது? முதல் பேரில் கேட்ட ஹதீஸ் அடிப்படையில், முதல் கேள்வியில் கேட்ட ஹதீஸ் அடிப்படையில், அதாவது அந்த அமீர் அவர்கள் இன்று விளங்கப்படுத்திய அந்த ஹதீஸ் மிக தெளிவாக கூறக்கூடியது. முன்னால் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருந்திருக்க வேண்டும், இருந்துதான் இருக்கும், இடைப்பிட காலத்திலே தோன்றிக் கொண்டிருப்பார்கள் என்று ஹதீஸ் கூறுகின்றது. எனவே இந்த 1400 ஆண்டு காலங்களில் எத்தனையோ ஜமாஅத்துல் முஸ்லிமீன் காலத்துக்கு காலம் தோன்றியிருக்கு. அதே போன்று இந்த அமீர் மசூத் அஹமத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இல்லாமல் பிரிவுகளே காணப்பட்டதன் காரணமாக அவர்களும் இன்னும் சில முஸ்லிம்கள் சேர்ந்து அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனை தோற்றுவித்திருந்தார்கள். இப்போது கேள்வி என்னவென்றால், இவர்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் அவர்களை எவ்வாறு அழைத்து? இந்த கேள்வி குர்ஆனுடைய பார்வையில் தவறானது. குர்ஆன் தெளிவாக கூறுகின்றது, கடந்து போனவர்களை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கப்பட மாட்டீர்கள். அவர்கள் இதே தாவத்தை கொண்டு சென்றவர்கள் அந்த பிராவம் கேட்கின்றான், நீங்கள் சத்தியம் என்று வந்து புதிதாக கூறுகின்றீர்கள், இதற்கு முன்னர் கடந்து போன சமூகங்களுடைய நிலைமை என்ன? அவர்கள் அல்லாஹ்வை நிராகரித்தவர்களா? அவர்கள் வடிவேற்ற இருந்தார்களா என்பதை சூதமாக கேட்டுதான் கடந்து போனவர்களுடைய நிலைமை. அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு பல்லை கற்றுக் கொடுத்துதான் அவர்கள் பற்றிய அறிவு அல்லாவிடமே இருக்கிறது. எனவே ஒரு நேர்வழியை தேடக்கூடிய ஒருவருக்கு அவசியமான கேள்விகள் அல்ல, மறைவான விடயங்களை நாங்கள் அறியக்கூடியவர்களும் அல்ல. எங்களுக்கு கட்டளை வந்திருக்கின்றது, பிரிவுடைய காலங்களில் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருந்தால் இணைந்து கொள்ளுங்கள். அல்ல சில முஸ்லிம்கள் ஒரு சேர்ந்தார்களா ஒரு ஜமாஅத்தை உருவாக்குவார்கள், இது இல்லாமல் கடந்து போனவர்களுடைய நிலைமை என்ன? இது அல்லாஹ்வும் ஆகும். இது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த பதில். அடுத்த கேள்வி, 73 கூட்டத்தில் ஒரு கூட்டம் துவர்க்கம் செல்லும் என்ற ஹதீஸ் எந்த சனியான ஹதீஸில் உள்ளது? இது பல ரிவாயத்துக்கள் வந்திருக்கிறது, அபுதாவ் நசாயி போன்ற பல கிதாபுகள் இருக்கிறது. யாருக்காவது இந்த ஹதீஸை கூட நீண்ட காலமாக வாய்ப்பாக்குறதுக்கு ஆன முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க. ஹதீஸ் கலையில தேர்ச்சி பெற்ற அண்மையில மரணிச்சிட்டாரு நாசருத்தீன் அல்பானி என்ற அறிஞர், ஹதீஸ் கலையிலே தேர்ச்சி பெற்றவர். இவர் என்னுடைய அத்தனை அறிவிப்பாளர் வரிசைகளையும் தோற்றெடுத்து இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை தந்தார். இவர் கூறுகின்றார், மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த ஹதீஸ்களை வழிபார்ப்பதற்கு முயற்சிக்கின்றார்கள். ஆனால் இந்த ஹதீஸ்களுக்கு தனியான எத்தனையோ அறிவிப்பாளர் வரிசைகள் இருக்கின்றன என்று கூறி அதை நிரூபித்தும் இருக்கின்றார். யாராவது இது சம்பந்தமாக மேலதிக விளக்கம் விரிவான ஆராய்ச்சி செய்ய விரும்பினால் அவர்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். அது சம்பந்தமான அறிவிப்பாளர் வரிசைகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த மட்டன் அதிகளுடைய வாசகங்கள் இவற்றை நாம் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். 73 கூட்டத்தில் ஒரு கூட்டம் சுவர்க்கம் செல்லும் என்ற ஹதீஸில் முதலில் அந்த 73 கூட்டமும் முஸ்லிம் கூட்டமா அல்லது காபிர் கூட்டமா, இந்த ஹதீஸ் நன்றாக விளங்கப்பட வேண்டிய ஒன்று. அவர்கள் தங்களுடைய அந்த உம்மத்தை பார்த்து அவர்கள் கூறுகின்றார்கள், இன்ன ஆதியில் மில்லா, இந்த சமுதாயம் இந்த கூட்டம் 73 பிரிவு. இஸ்லாத்திலிருந்து ஒருவர் பிரிந்து செல்வதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிவு என்று கூறுகின்றார்கள். எனவே ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலிருந்து பிரிந்து செல்வது என்பது ரித்தர், இஸ்லாத்தை விட்டு வெளியேறு. தலைமைத்துவத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக வன்மையாக மிக கண்டிப்புடன் கூறிவிட்டு கூறுகின்றார்கள், தலைமைத்துவத்திலிருந்து வெளியேறி விடாதே. ஏனென்றால் தலைமைத்துவத்திலிருந்து தான் அதை வெளியேறி மரணித்தாலும் பைன மௌத்தமும் மீட்டதும் ஜாயிலிய்ய அவுகமாக சொல்லலாம், அவன் ஜாயிலியத்திலே பண்ணிக்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டார். எனவே இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலிருந்து பிரிந்த கூட்டம் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலிருந்து எந்தெந்த கூட்டங்கள் பிரிந்து செல்கின்றனவோ அவர்கள் இஸ்லாத்தை விட்டு மதம் மாறிய முர்த்ததுகளாக ஆயிடுவார்கள். இதுதான் இதனுடைய விளக்கம். பையத் செய்யாதவர்கள் காபிர்கள் என்று நதீர் மோலை கூறிய போது, குர்ஆன் ஹதீஸ்களை கற்றுத் தேர்ந்தவரான நீங்கள் உமர் அலி ஒரு தலைமை பொறுப்பில் இருந்தும் ஏன் உடனே எதிர்க்கவில்லை? அதாவது திடீரென நானும் கூட இருந்தவன் என்ற காரணத்தினால அல்லது அப்படி இல்லைன்னா அந்த கேள்வி இன்ஷாவும் அமீர் அவர்களிடமே ஒப்படைக்கிறது. உமர் அலி அவர்களுக்கும் நதீர் மோலை அவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சினை குர்ஆன் அலி விளக்க பிரச்சனை அல்ல என்றும் தலைமைத்துவம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்றும் கதை பரவியது, இதன் உண்மை என்ன? அல்லாஹ் ஆலம். வெளியில விளங்கக்கூடிய விடயங்களை வச்சு பார்த்தா தலைமைத்துவத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை தான் என்று கருத வேண்டும். சரியாகவும் வைக்கலாம், கிடையாகவும் வைக்கலாம். இந்த சத்தியத்திலிருந்து வெளியே போறதுக்கு மார்க்க சில பிரச்சனைகள் அவரால் முன்வைக்கப்பட்டது. அது சம்பந்தமாக நாங்கள் கலந்து கிடைத்து தெளிவான விளக்கத்தை முன்வைக்கையும் கூட அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. கடைசியாக ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. இது சம்பந்தமாக மேலதிக அறிஞர்கள் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தலைமைத்துவத்திற்கு அறிவிக்கப்பட்டு அவர்களோடு இது சம்பந்தமாக கலைக்க வேண்டும், அது சம்பந்தமாக எழுதுவதற்கு அவரையே நியமிக்கப்பட்டது. ஆனால் என்ன செய்தார் என்றால், அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அடுத்த நாள் தன்னோடு எவராவது வருவார்களா என்ற ஒரு முயற்சியை ஜமாஅத்துக்குள்ளே செய்துவிட்டு இது வழிகேடு என்று பிரயோகிக் கொண்டார். இது எப்போது நடந்ததென்றால், தலைமைத்துவம் அவரோடு இருக்கும் வரைக்கும் பாகிஸ்தான் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அவர்கள் கூறக்கூடிய அந்த கொள்கைகளிலே உடன்பாடு கண்டுவிட்டு தலைமைத்துவத்திலிருந்து அகற்றப்பட்டதும் இந்த நோய் ஏற்பட்டதாக வெளிப்படை காரணிகள் கொண்டு வளர்ந்திருந்தன. உண்மை அவருடைய உள்ளத்தில் என்ன இருக்கின்றது என்பது அல்லாஹ்வுக்கே தெளிவானது. ஆனால் அவர் சத்தியத்திலிருந்து வெளியேறி இஸ்லாத்திற்கு மதம் மாறிவிட்டார். இதுதான் முடிவு. விவாதம் என்றும் கேள்வி பதில் கொள்கை விளக்கம் என்று பாமர மக்களை குழப்பாமல் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று சொல்லும் உங்கள் குழுவையும் அருகம் மௌலவியின் குழுவையும் நதீர் மௌலவியையும் ஒரே மேடையில் வைத்து கேள்வி கேட்டு விவாதம் அல்ல விளங்குவதற்கு ஒழுங்கு செய்ய முடியுமா? இப்படியான ஒரு அமைப்பு பொதுமக்களால் ஏற்பாடு செய்யப்படும். எத்தனையோ முயற்சிகளுக்கு ஊர் அடிப்படையில் செய்யப்படுவது. அப்படியான ஒரு மேடைக்கு அவங்க வர தயார் என்றால் நாங்களும் வர தயார். மக்களுக்கு அதாவது தேவையான விளக்கங்களை எங்களால் சொல்ல முடியும். யாருக்கு அல்லாஹ் நலவன் ஆற்றானோ அவங்களுக்கு சத்தியம் என்று விளங்கும். ஆனால் எல்லோருமே இதனை சத்தியம் என்று ஏற்று வருவார்கள் என்று கூறுவதற்கில், ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விளக்கத்தில் அவர்களுடைய தெளிவில் எங்களுக்கு அதாவது தெளிவான ஒரு வழிகேடு. இவர் ஒரு சூனியக்காரர், இவர் ஒரு பைத்தியக்காரர், இவர் குடும்பத்தை பிரிக்கின்றார், இவர் வழிவெடுக்கின்றார், இது ஒரு மடக்கூட்டம் என்ற கருத்து அவர்களுடைய காலத்தில் இருந்தது. எனவே விளக்கங்கள் கேட்கும் போது அதற்கான விளக்கங்களை தருவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். இதனை ஏற்பாடு செய்கின்ற பொறுப்பை நாம் ஏற்க முடியாது. ஏனென்றால் எங்களுடைய கூற்றுக்களுக்கு அதனை ஏற்று அந்த அடிப்படையில் செயல்படுவதற்கு அவர்கள் தயாராக பொதுவான யார் உட்படியால் ஏற்பாடுகளை செய்ய விரும்பினால் அவர்கள் எங்களோடும் தொடர்பு கொண்டு அவர்களோடும் தொடர்பு கொண்டு அத்தகைய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அடுத்த கேள்வி, முஸ்லிம்களுக்குள் கருத்து வேறுபாடு வரும் என்பதற்கு குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் உள்ளது. ஆனால் நீங்கள் முஸ்லிம் இல்லை, ஆகையினால் உங்களுக்குள் கருத்து வேறுபாடு வராது. அப்படி யாராவது கருத்தியை கிளப்பினால் முர்தத் முஸ்ரிக் காபிர் என்ற பட்டத்தை வழங்கி வெளியே அனுப்பிவிடுவீர்கள். உங்களிடம் உள்ள மடையர்களும் உமரன் சொன்னால் தவறே வராது என்று நினைத்து தனி மனித வழிபாட்டில் இருக்கிறார்கள். 2000 ஆண்டு நோன்பு பெருநாளை கடும் மழைக்கும் கடும் சூறாவளி காற்றுக்கும் இடையில் தாய்ந்த மருதுவில் விரைபார்த்ததாக சொல்லி எங்களுடன் சேர்ந்து கொண்டாடியது எஜமன் போல் தெரிகின்றது. ஆனால் அப்படி இல்லை, அட்ஜஸ்ட்மெண்ட் போல விளங்கி இருக்குது. உண்மையை நாங்க தான் சொல்லணும், அது எங்களோட சம்பந்தப்பட்டது. அது அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. அட்ஜஸ்ட்மெண்டா இருந்தால் எப்போதுமே நாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் செய்வோம். 4 மணிக்கு அறிவிக்கப்படுவது பெருநாள் சொல்லி போட்டு 4 மணிக்கு யார் போறதாங்க? அது புத்தகத்திலே கண்டது. புத்தகத்தில் ஆயிரக்கணக்கான கையெழுத்த தொலைபேசிகள், வீட்டு பாவனைக்கு தொலைபேசிகள், கடைகளிலே தொலைபேசிகள், இன்டர்நெட் தொலைபேசி வசதிகள், நெட் போன் என்னவெல்லாம் இருக்குது. புத்தகத்தில் புறக்கண்டு அறிவிக்கிறாங்க 4 மணிக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்குது பெருநாள். அவ்வளாத உதவியால அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யக்கூடாது என்று சொல்லித்தான் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இப்படி இருக்கு. அதனாலதான் எல்லாரும் தங்களை எதிரியாக நினைக்கிறாங்க. உண்மையை பின்பற்றுத்தார், உண்மையை சொல்றதால், சத்தியம் எதிர்த்து தெரிஞ்சு அதை பின்பற்றத்தால் தான் நினைக்கிறாங்க இவங்க எங்களை எதிர்கள். இவங்க என்னமோ செய்யலாம் நினைக்கிறாங்க. அல்லாத உதவியை கொண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த நாட்டில் இல்லை. அது இயக்கங்களை நீங்க பார்க்கலாம், பிரிவுகள்ல பார்க்கலாம். ஒரு காலத்துல தௌஹீத் சொன்னாங்க, மரியாதைக்கா எழுந்து நிற்கிற சொன்னாங்க. ஆனா இங்க சூழலுக்கு போறது பிரச்சனை வருமே, சமூகத்துக்கு இங்க போவாதீங்கன்னு சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே. அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று செஞ்சாங்க, பிஜி அண்மையில வந்து 10 ரூபா கொண்டு போய் 20 லட்சம் சொல்லி இஸ்லாத்தில் எதிர்கள் கிடையாது. ஆகவே எழுதின நண்பர் சில தன்னுடைய உள்ள கிடக்கை உள்ள தெரிவிக்கக்கூடிய வருத்தங்களை தெரிவிக்கிறாரு. எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. நாங்கள் வாசிக்க நோக்கம் அவர் சந்தோஷம் அடைவார். இது கேள்வி அல்ல, சில குற்றச்சாட்டுகள். அவர் சந்தோஷம் அடையட்டும், அதன் பிறகாவது சத்தியத்தை விளங்க வருவாரா இருந்தால் அது அல்லாஹ் செய்த பெரியாரும். எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. ஊர்பலாய் கழுவ எங்கே ஆதாரம் உள்ளது? நாங்க ஊர்பலாய் கழுவுறதில்லை. ஆனா உண்மைகள் எடுத்து சொல்லுங்க, சமூகத்தில் இஸ்லாத்தின் பேர்ல என்னென்ன பிழைகள் நடக்குதோ, இஸ்லாத்தின் பேர்ல என்னென்ன தவறுகள் மக்கள் வழிவெடுக்கப்படுகின்றாரோ, அந்த உண்மைகளை நாங்க சொல்றோம். இது ஊர்பலாய் அல்ல. ஒரே சொல்லிக் கொண்டு இருக்கிறீர்கள், இந்த இயக்கங்களுக்கு சவுதியில் இருந்து பணம் வருகிறது என்று. இதை வாசிக்கிறதா இல்லையா? மக்களோட டைம் வேஸ்டாமல் இந்த இயக்கங்களுக்கு வராது. சவுதியில் இருந்து பெட்ரோலில் இருந்து வருகின்ற ஹலாலான பணம், ஆனால் உங்களுக்கு பாகிஸ்தான் இருந்து வருகின்றது கொடுக்கடத்தல் பணம், அல்லது முஸ்லிம்களை அமெரிக்காவிற்கு காட்டி கொடுத்து வருகின்ற பணம். சும்மா பொறாமப்பட வேண்டாம். நெருப்பு விறகை எரிப்பது போல் உங்கள் நன்மையை பொறாமை எரித்துவிடும். ஏர்போர்ட்டில் வேலை பார்க்கும் ஒருவருக்கு டொலர் கடத்தலுக்கு கூடும் என்று பத்துவா கொடுத்தது ஏன்? அவர் மாட்டிக்கொண்டதும் அவரை வெளியில் எடுக்க நோன் பிடித்தது ஏன்? அவருடைய பிள்ளைகளுக்கு அரசாங்க பாடசாலைக்கு அனுமதி கொடுத்தது ஏன்? சந்தோஷமா கேள்வியல் இல்லையே, இதெல்லாம் குற்றச்சாட்டுகள். அப்படி அவர் அதுல உண்மையாளர்களா இருந்தா வந்து நிரூபிக்கலாம். இந்த விஷயங்கள் இதெல்லாம் வெறும் குற்றச்சாட்டுகள். அவ்வளவு கேள்விகள் அவ்வளவு வந்திருக்கிறீங்க. இப்போ என்ன சில கேள்வி இருக்கிறாங்க, பதிலளிப்பாங்க. அதுல முரளி மோடி சம்பந்தமா வந்த ஒரு கேள்வி, ஏற்கனவே நாங்கள் சொன்ன 85 கேள்விகளும் தொகுத்து அனுப்பியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இன்னும் என்ன வந்திருக்கு, அதுல இருந்து 114 கேள்வி இந்த இடத்துல இதுக்கு எப்படியுமே விடையளிக்க முடியாது, பல மணி நேரங்கள் தேவைப்படும். அதனால இன்ஷா அல்லாஹ் அடுத்த புதன்கிழமை எங்களுடைய பள்ளியில மரபு தொழுகைக்கு பிறகு இதற்கான விடைகள் தெளிவாக தரப்படும். ஏற்கனவே கூறியது போன்ற அதில் விரும்பியவர்கள் இன்ஷா அல்லாஹ் வந்து அதுக்கு பதில்களை பார்க்கலாம். நிறைய பிரயோஜனங்கள் இருக்குது. அல்லது 14 இன்ஷா அல்லாஹ் பதியப்பட்டு இருக்கும், விரும்பியவர்கள் வந்து அந்த 14 எடுத்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இங்கு ஒரு கேள்வி உன்னைக்கப்பட்டது, அது அதாவது உமர் அலி அவர்களுக்கும் நதியர் மௌலவி அவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சினை குர்ஆன் ஹதீஸ் விளக்க பிரச்சினை அல்ல என்றும், பையத்து செய்யாதவர்கள் காபிர்கள் என்று நதீர் மௌலவி கூறிய போது குர்ஆன் ஹதீஸ்களை கற்று தேர்ந்தவரான நீங்கள் ஒரு தலைமை பொறுப்பில் இருந்தும் ஏன் உடனே எதிர்க்கவில்லை? அது சென்ற முறை கூட்டத்தில் உங்களுக்கு விளக்கப்படுத்தப்பட்டது. நதீர் மௌலவி ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலிருந்து வெளியேறியதற்குரிய அடிப்படை காரணம் என்ன? ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அமீர் மஸ்ஊத் அகமது அவர்கள் ஒரு நூல் எழுதியிருக்கிறார்கள். அந்த நூலில் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், ஹம் கிசி கு காஃபிர் நஹி கஹதே, நாங்கள் யாரையும் காபிர் என்று சொல்ல மாட்டோம். இந்த நூலை படித்ததற்கு பிறகு நதீர் மௌலவி இதை அடிப்படையாக வைத்துதான் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டு வெளியில் போய்விட்டார். அவருடைய கருத்து ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் சேராத அனைவர்களையும் காபிர்கள் என்று சொல்ல வேண்டும். இதுதான் அடிப்படை. நீங்க நேரடியாக அவரிடத்தில் சென்று விரும்பினால் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இதன் அடிப்படை பிரச்சனை வேறு எதுவுமே கிடையாது. அடுத்த ஒரு கேள்வி வந்திருக்கின்றது, ஜமாஅத்துல் முஸ்லிமீனும் அதன் அமீரும் இல்லாத காலகட்டத்தில் வாழ்ந்தால் எந்த பிரிவினைவாதிகளுடன் சேராமல் காட்டுக்கு போய் கடைசி வரை மரத்தின் வேரை கடித்துக் கொண்டு இரு என்று ஹதீஸ் உள்ளது. இந்த ஹதீஸில் ஜமாஅத்துல் முஸ்லிமீனை உருவாக்குங்கள் என்ற கருத்து வரவில்லை, நீங்கள் ஏன் உருவாக்கினீர்கள்? புதுசா யார வந்து எழுதி போட்டீங்க? அதான் நாங்கள் சுமார் 25 ஆதாரம் ஆரம்பத்தில் முன்வைக்கப்பட்டது. மூன்று பேர்கள் கூடிவிட்டால்
கட்டாயம் அவர்கள் ஜமாத்தாக இருக்க வேண்டும். அந்த கேள்வி எழுதினவங்க ஆரம்பத்தில் நடந்த பதிவு நாடாக எடுத்து கேட்டுக் கொள்ளுவார். ஒரு முஸ்லீம் முஷ்ரிக்கான பெண்ணோடு வாழ முடியாது என்று இஸ்லாத்தில் இருக்கும் போது உங்கள் கூட்டத்தில் பைஅத்து செய்யாதவர்கள் பைஅத்து பண்ணாத பைஅத்து செய்தவர்கள் பைஅத்து பண்ணாத பெண்களோடு குடும்ப வாழ்க்கை வாழ்கிறீர்கள், இதில் என்ன ஆதாரம் இருக்கின்றது? இது ஒரு சண்டை முறை விளக்கப்படுத்தப்பட்டது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் தெளிவாக கூறுகின்றான், அதாவது லா தும்ஸிகு ஹிதமில் கவாகிர், லா தும்ஸிகு பிஹிதமில் கவாகிர், நிராகரிக்கக்கூடிய பெண்களின் திருமண பந்தத்தை நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே குர்ஆனின்படி ஒருவர் இந்த இஸ்லாத்தை தெளிவாக எதிர்க்கின்றார், அபு ஜஹில், அபு லஹப், உத்பா, ஷைபா போன்றவர்களை போன்ற இப்படி தெளிவாக எதிர்த்து ஒரு பெண் காதிராகிவிட்டால் அந்த பெண்ணோடு பைஅத் செய்த ஒரு முஸ்லீம் வாழக்கூடாது. கடுகு அளவு ஈமான் இருந்தால் கூட ஒரு முஸ்லீமுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுக்கின்றான். நாங்கள் அனைவரும் கலிமா சொல்லி ஈமான் கொண்டு விட்டோம், ஆனால் நீங்கள் பைஅத் பண்ணாவிட்டால் நரகவாதிகள் என்று புதிய ஒரு செய்தியை கூறுகின்றீர்கள். இதற்கு விளக்கம் தர வேண்டும் குர்ஆன் ஹதீஸ் மூலம். இதுல மாற்று கருத்து இல்லை, நாங்களும் இதைத்தான் கூறுகின்றோம். யாருக்காவது கடுகளவு ஈமான் இருந்தாலும் அவர் நிச்சயமாக சுவர்க்கம் செல்வார், நரகத்திலிருந்து வெளியேறிவார். ரைசிதின் மூலம் இந்த இடத்துல இருந்திருந்த அந்த எழுதினவங்களை கேட்டிருப்பார், கடுகளவுங்கிறதுக்கு ஆதாரம் காட்டுங்க. அடிக்கடி ரைசின் மூலம் சொல்லுவாரு, இந்த மொழி பஞ்சம், மொழி பஞ்சம் பார்த்தா அவர்தான் மொழி பஞ்சம் ஏற்பட்டது. காரணம், இந்த திசை திருப்புறத்துக்கு மக்கள் ஒரு சத்தியத்தை உண்மையை விளங்குவதற்காக கூடியிருக்கும் போது உண்மையை விளங்கி விடுவார்கள் என்று இவர்களை திசை திருப்புவதற்காக வேண்டிய சில தந்திரங்கள் செய்யப்படுகிறது. அது ஒரு முயற்சியின் மூலம் அன்றைக்கு அந்த விவாதத்தில் செய்தது. நான் ஒரு சஹியான ஹதீஸை கொண்டு வந்து முஸ்லீமில் உள்ள ஹதீஸை சொன்னேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் லம் யுஷ்ரிக் பில்லாஹி ஷைஅன் தகலல் ஜன்னத், மன் யுஷ்ரிக் பில்லாஹி ஷைஅன் தகலல். இதை நான் எப்படி மொழிவேன், யார் அல்லாஹ்வுக்கு கடுகளவு இணை வைக்கவில்லையோ அவர் சொர்க்கம் செல்வார், யார் அல்லாஹ்வுக்கு கடுகளவு இணை வைக்கின்றாரோ அவர் நரகம் செல்வார். எங்களுடைய தலையங்கம் எல்லாருக்கும் அனைவருக்கும் தெரியும். இதை விட்டுவிட்டு அவர் இந்த நேரத்தை போக்குவதற்காகவும் திசை திருப்புவதற்காகவும் உடனே ஒரு கேள்வியை கேட்டார், ஹதீஸில் கடுகளவு என்று எங்க இருக்கிறது, மொழிபெயர் ஹதீஸில் வரவில்லை என்றார். எப்படி மொழிபெயர்ப்பது? சில சொற்கள் இருக்கின்றன தமிழில் மொழிபெயர்க்க முடியாது. உதாரணமாக நீங்கள் வேண்டிய ஒரு ஆரம்பத்தில் சென்று ஹஜ் இதை மொழிபெயர்க்க சொல்லுங்கள், தமிழ் மொழிபெயர்க்க முடியுமா? ஹஜ் எப்படி மொழிபெயர்ப்பது? ஹஜ் என்றால் எண்ணம், கஸ்து, என்ன விளங்கும்? மொழிபெயர்க்க முடியும். மொழிபெயர்த்த யாருக்கு அது விளங்குமா? நோம்பு, அரபுல சவும், இந்த சவுமை மொழிபெயர்த்தால் அமைதியாக இருத்தல், பேசாமல் இருத்தல், பொருந்துமா? சில சொற்கள் அரபு சொற்கள் இருக்கின்றன, அதை மொழிபெயர்த்தால் யாருக்கும் விளங்காது, அதுக்கு விளக்கம் தான் கொடுக்க வேண்டும். இந்த ஹதீஸ் வருகின்றது, மன் லம் யுஷ்ரிக் பில்லாஹி ஷைஅன், இதை மொழிபெயர்ப்பதாக இருந்தால் இப்படித்தான் மொழிபெயர்க்க வேண்டும், யார் அல்லாஹ்வுக்கு கொஞ்சம் மொழிச்சிருக்கு வைக்கவில்லை அவர் சொர்க்கம் செல்வார், யார் அல்லாஹ்வுக்கு கொஞ்சம் திருக்கு வைக்கின்றாரோ அவர் நரகம் செல்வார். இப்படித்தான் மொழிபெயர்ப்பார். ஆனால் தர்ஜுமத்துல் குர்ஆனை எடுத்து பாருங்கள், ஷைஅன் என்ற சொல் எத்தனை இடத்தில் வந்திருக்கின்றது, எப்படி மொழிபெயர்த்திருக்கின்றார்கள், யாதொன்றையும். ஆனால் ஷைஅனுக்கு யாதொன்றையும் என்ற கருத்து இல்லை, யாதொன்றையும் அல்லாஹ்வுக்கு விளை வைக்காமல் இருந்தால் மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். எனவே ஷைஅனுக்கு நேரடி மொழிபெயர்க்க முடியாது. சில அரபு சொற்கள் அப்படி இருக்கின்றன, எனவே நான் அந்த இடத்தில் செய்யான் கடுகளை வந்து மொழிபெயர்த்தேன். இது சொல்லுவான், இது நேரடியா மொழிபெயர்த்த யாருக்கும் தெரியாது. ஒரு ஆள் கடைக்கு போனான், ஒரு ஆள் காசு கொடுத்துட்டு அஞ்சு முட்டாப்பம் வாங்கிக்குவாங்க. அப்ப இவரு போய் தமிழ்ல கேட்காம சிங்களத்துல கதப்பான் அப்படின்னு யோசனை பண்ணி மொழிபெயர்த்திக்கார. எப்படி போய் கடைசினாரா மட்ட பித்தரா அப்பா குச்சலா தந்தேன், இந்த வெடிச்சியலா தந்தேன், மட பித்தரா அப்பா வெடிச்சியலா தந்தேன். இப்படித்தான் இன்னைக்கு அது மொழிபெயர்த்த. இத நான் என்ன சொல்லுவான்னு கேட்டா பாருங்க, சத்தியத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்ளணும், ஏற்கும் விருப்பம் இல்லைன்னா பேசாம இருக்கணும், அதை எதிர்க்கக்கூடாது. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் முன்வைக்கக்கூடிய இந்த கொள்கைகளில் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக என்ன இருக்குன்றது சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுதான் நாங்கள் கேட்டிருந்தோம். குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக எதுவுமே நாங்கள் சொல்வதில்லை. குர்ஆன் ஹதீஸை தெளிவாக முன்வைத்து மக்களை நேரான வழிக்கு நாங்கள் அழைத்துக் கொண்டிருக்கோம். அவ்வளவுதான், விரும்பியவர்கள் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளலாம். எனவே இந்த ஹதீஸுக்கு இப்படி அந்த சொல்லுக்கு கொஞ்சம் என்று மொழிபெயர்த்தால் சிந்தித்து பாருங்கள், இது சரியா? தர்ஜுமத்துல் குர்ஆனில் கூட இப்படி யாருமே மொழிபெயர்க்கவில்லை. சரி, கடுகளவு ஈமான் இருந்தால் கூட ஒரு முஸ்லிம் சொர்க்கம் செல்வார் என்று நாங்கள் அனைவரும் விசுவாசம் கொண்டு நம்பி இருக்கின்றோம். ஆனால் நீங்கள் பயத்து பண்ணாவிட்டால் நரகவாதிகள் என்று புதிய ஒரு கருத்தை உருவாக்குகின்றீர்கள். இதற்கு விளக்கம் தர வேண்டும். இது நாங்கள் சொல்ல இல்லை. யாருக்கு கடுகளவு ஈமான் இருக்கின்றதோ நிச்சயமாக அவர் சொர்க்கம் செல்வார், இதுல எந்த சந்தேகமும் இல்லை. எப்போ? சிறு இலை இல்லாமல் இருக்கணும். ஆனால் ஒருவர் இணை வைத்து விட்டார் கடுகளவும் நரகம் செல்வார். இப்ப பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கால லா இலாஹா இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. யார் லா இலாஹா இல்லல்லாஹ் இந்த கலிமாவை சொன்னாரோ அவர் சொர்க்கம் அடைந்து விட்டார். சரி, ஆனால் அடுத்ததாக என்ன சொன்னார்கள், வலம் யுஷ்ரிக் பிஹி ஷைஅன், கடுகளும் அவனுக்கு இணை வைக்காமல் இருக்க வேண்டும். இப்படியும் இந்த ரெண்டு ஹதீஸையும் நாங்கள் சேர்க்க வேண்டும். ஒருவர் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்கும் போது லா இலாஹா இல்லல்லாஹ் என்று கூறி உள்ளே வந்து விட்டார், வந்து இணை வைக்காமல் இருந்தால் அவர் நிச்சயமாக சொர்க்கம் செல்வார், எந்த சந்தேகம் இல்லை. அதே நேரத்தில் இந்த கலிமாவை சொல்லிவிட்டு அவர் பிரிந்து வேறு பிரிவுகளோடு சேர்ந்திருந்தால் அதே கலி அந்த ஹதீஸை சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் சொன்னார்கள், எப்படி இந்த உம்மத்து 73 பிரியும், இந்த உம்மத்து 73 பிரியக்கூடிய நேரத்தில் 72 நரகம் செல்லும், ஒரே ஒரு கூட்டம் சொர்க்கம் செல்லும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த கலிமாவை சொல்லிவிட்டு ஒருவர் பிரிந்து இருந்தால் அவர் நரகம் செல்வார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஹதீஸை நாங்கள் சொல்லுகின்றோம். அவ்வளவுதான், இது எங்களுடைய சொந்த கருத்து. எனவே இந்த கேள்வி எழுதிய சகோதரர் அவர்களுக்கு நாங்கள் கூறுவது என்னவென்றால், இந்த ஹதீஸுக்கு முரணான கருத்தை நாங்கள் முன்வைக்கவில்லை. யாருக்கு கடுகளவு ஈமான் இருக்கின்றதோ அவர் நிச்சயமாக சொர்க்கம் செல்வார். எங்களுடைய நிகழ்ச்சி சரியாக 12 முடிந்துவிடும், இன்னும் ஒரு 15 இருக்கின்றன. 12:30 வரைக்கும் நேரம் இருக்கின்றது. கேள்வி பதில் அனைத்து முடிந்து விட்டன. இதே சில முக்கியமான சில விஷயங்கள், அன்றைக்கு நடந்த அந்த கூட்டத்தில் எங்களுடைய அர்ஹமோலி அவர்கள் நடத்திய கூட்டத்தில் சில பிழையான கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். அது ஒருவேளை ஒரு சிலருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். எனவே அதற்குரிய சில விளக்கங்களை நான் இந்த இடத்தில் உங்களுக்கு தர விரும்புகின்றேன். முதலாவது, அந்த கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட ஒரு கருத்து. இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்கின்றது, இவர்கள் ஹவாரிஜிகள் என்று ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். ஹவாரிஜிகள் என்ன காரணம்? இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் அதிகமானவர்கள் கவரப்பட்டு நுழைந்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன காரணம்? சொல்லும் செயலும் சரியாக இருக்கின்றது. இதை வைத்து அவர்கள் இந்த ஹவாரிஜிகளை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள், அவர்கள் நன்றாக தொழுவார்கள், நோன்பு பிடிப்பார்கள், அவர்களுடைய தொழுகை நோன்பை பார்த்து நீங்களே வெட்கப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும் என்று சொல்லி இருக்கின்றார். உண்மைதான். இதை வைத்து இவர்கள் கூறுகின்றார்கள், இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இவர்கள் ஹவாரிஜிகளை போன்றவர்கள், ஹவாரிஜிகள் என்று கருத்தை முன்வைத்தார்கள். சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள், இருந்தாலும் ஹவாரிஜிகள் முஸ்லிம்கள் தான், எனவே ஜமாஅத்துல் முஸ்லிமீனை நாங்கள் முஸ்லிம்கள் என்றுதான் கூறுவோம், ஆனால் வழிபட்ட முஸ்லிம்கள் என்று ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். அதில் அந்த ஹதீஸ்களை பற்றி சரியான விளக்கம் இல்லாமல் அந்த மூலையை அப்படி கலைத்திருக்கின்றார். ஹவாரிஜிகள் என்றால் யார் உங்களுக்கு தெரியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹவாரிஜிகளாக ஒரு கூட்டத்தை பற்றி சொன்னார். ஹவாரிஜிகள் என்று சொன்னால் வெளியேறியவர்கள், ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் இருந்து வெளியேறியவர்களைத்தான் ஹவாரிஜிகள் என்று சொல்லப்படும். இப்படி ஒரு கூட்டம் வெளியாகும் என்று சொன்னார். அவர்களுக்கு அடையாளம், அவர்களுடைய அந்த தலைவர் மொட்டை அடித்திருப்பார், அவருடைய கையில் ஒரு சதை துண்டு இருக்கும் என்று சொன்னார். அலி இப்னு அபி தாலிப் அவருடைய காலத்தில் உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் கொலை செய்யப்பட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீபாவாக நியமிக்கப்பட்டதும், அந்த கொலை செய்தவர்களை உடனே பிடித்து பழி வாங்க வேண்டும் என்று முஹாவியா அவர்கள் கூற, அந்த விஷயத்தில் அவசரப்பட முடியாது, சற்று தாமதிக்க வேண்டும் என்று அலி இப்னு அபி தாலிப் கூற, இரண்டு பேருக்கும் அங்கு ஒரு சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு கூட்டம் வெளியாகி ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருந்து வெளியேறிவிட்டார்கள் ஹவாரிஜிகள். அவர்களை அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் அப்படியே கொண்டு குவித்தார்கள். எனவேதான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஹிலாபத்து இருக்கும் போது பிரிவுக்கு இடமில்லை. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த அலி இப்னு அபி தாலிப் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், அந்த தலைவனுடைய கையிலே ஒரு துண்டு சதை துண்டு ஆடிக்கொண்டிருக்கும் என்று, அவனை தேடி பாருங்கள் பார்க்கலாம் என்றார். தேடி பார்த்ததற்கு பிறகு அங்கு கொலை செய்யப்பட்டு கிடந்தான். அவனை கண்டதும் அல்லாஹு அக்பர் என்று அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் சத்தமிட்டார்கள். அவர்கள் ஹவாரிஜிகள், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருந்து வெளியேறியவர்கள் தான் அவர்கள் ஹவாரிஜிகள். இவர்கள் முஸ்லீம்களா? இந்த ஆலிமுக்கு ஹதீஸை பற்றி விளக்கம் இல்லாமல் சொல்லுகின்றார் ஹவாரிஜிகளும் முஸ்லீம்களே. என்ன ஆதாரம்? ஒரு வரலாறு இருக்கின்றது, அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் சொன்னார்களாம், இஹ்வானுனா பகவ் அலைனா, இவர்கள் எங்களுடைய சகோதரர்கள் தான், ஆனால் எங்கள் மீது வரம்பு மீறிவிட்டார்கள் என்று சொன்னார்கள் என்று ஒரு வரலாறு இருக்கின்றது. ஆனால் ஹதீஸ் இருக்கின்றது, அவர்கள் காஃபிர்கள் என்று சஹீஹான ஹதீஸில் வருகின்றது. கானு முஸ்லிமீன், இந்த ஹவாரிஜிகள் முஸ்லிம்களாக இருந்தார்கள், பிறகு காதல்களாகிவிட்டார்கள். இவர்கள் காதல்களாகிவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டேன் என்று அந்த சஹாபி கூறுகிறார். அலி இப்னு அபி தாலிப் அவர்களுடைய அந்த ஜமாஅத்தின் முஸ்லிமீன் என்று வெளியேறிய அந்த ஹவாரிஜிகள் காதல்கள் என்று தெளிவாக இப்னு மாஜாவில் ஹதீஸ் வந்திருக்கின்றது. அந்த ஆலிம் இந்த ஹதீஸை பற்றி விளக்கம் இல்லாமல் தெரியாமல் ஹவாரிஜிகள் முஸ்லிம்கள் என்று சொல்லிவிட்டார். ஹவாரிஜிகள் முஸ்லீம்கள் அல்ல, ஹவாரிஜிகள் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் வெளியேறுபவர்கள், அவர்களை காஃபிர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கின்றார். அடுத்தது பிறகு சொன்னார்கள், ஒரு கூட்டம் எப்படி இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்கும் போது அதிலிருந்து சில ஹவாரிஜிகள் தோன்றுவார், வெளியேறுவார். இப்போது நாங்கள் கேட்பது, இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இவர்களே சொல்லுகின்றார்கள் இப்போது ஹிலாபத்து இல்லை, ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இல்லை என்று சொல்லிவிட்டு திரும்ப சொல்லுகின்றார்கள், இது ஹவாரிஜிகள் என்று. எந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருந்து நாங்கள் வெளியேறினோம் ஹவாரிஜிகளாக ஆகுவதற்கு? பாருங்கள், பெரிய ஒரு பிரச்சனை என்னவென்றால், மார்க்கத்தை பின்பற்றாமல் ஒருவர் இருந்தால் அவரை ஒன்றும் சொல்ல மாட்டார். சரியான இஸ்லாத்தை பின்பற்ற ஆரம்பித்தால் சவாரதிகள் என்று கூறுகிறார். எனவே இவர்கள் தெரிந்துதான் சொல்லுகின்றார்களா, தெரியாமல் தான் சொல்லுகின்றாரா? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஹவார் என்ற சொல்லை நாங்கள் நன்றாக வழங்கிக் கொள்ள வேண்டும். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற ஒரு கூட்டம் இருக்கும் போது அதிலிருந்து வெளியேறுபவர்கள் ஹவாரி. இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் எந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் வெளியேறியது? வெளியேறவே இல்லை. இது பிரிவுகளில் இருந்து குதைபாவுடைய அந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு பிரிவுகளிலிருந்து வெளியேறி சென்று ஒரு கூட்டமாக ஆகிய ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தான் இது. எனவே இதை ஹவாரிஜ் என்று சொல்வது பிழை, விளக்கம் இல்லாமல் அவர் சொல்லி இருக்கின்றார். அடுத்தது ரைசிசின் மூலை அவர்கள் மிக பிழையான ஒரு விளக்கத்தை அந்த இடத்தில் கொடுத்து விட்டார். என்ன? அந்த விவாதத்தில் விதத்துக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தார்கள் அரசும் மூலை. நாங்கள் சொன்னோம் உண்மையில் அது விதத்துக்குரிய விளக்கம் சரி, ஆதாரங்களும் சரி, ஆனால் அதற்கு காட்டிய உதாரணம் பிழை. அது என்ன? அவர் சொன்னார் ஜமாஅத்துல் இது புதிதாக உருவாகியது, எனவே இது விதத்தை. அதற்கு நாங்கள் பல ஆதாரங்களை, சுமார் 30 ஆதாரங்களை முன்வைத்தோம் அடுத்த கூட்டத்தில். இது விதத் அல்ல என்பது அன்றைக்கு நடந்த அந்த கூட்டத்தை வரிசத்தின் மூலவை கூறுகின்றார். விதத்து செய்பவர் சுவர்க்கம் செல்வார் என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார். ஆனால் குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் விதத்து செய்பவர்கள் சொர்க்கம் செல்ல மாட்டார். இப்போ அவர் கூறுகின்றார் விதத்து செய்பவர்கள் சொர்க்கம் நுழைவார்கள் என்பதற்கு ஆதாரம் என்ன? அவர் கூறுகின்றார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சில அமீர்மார்கள் வருவார்கள், அவர்கள் தொழுகையை பிற்படுத்துவார்கள், அவர்களோடு சேர்ந்து தொழுங்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாங்களும் விதத்து செய்பவர்களுக்கு பின்னால் தொழுகின்றோம். இந்த தொழுகையை பிற்படுத்துவது இருக்கின்றது, இது விதத்து என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார். பாருங்கள், விதத்து என்று எப்படி இதை சொல்வது? எவ்வளவு பிழையான ஒரு கருத்து என்று பாருங்கள். விதத்து என்பது குர்ஆன் ஹதீஸில் இல்லாத ஒன்றை உருவாக்குவதால் விதத். இன்றைக்கு எத்தனையோ விதத்துகள் அப்படி நடைபெறுகின்றன. குர்ஆன் ஹதீஸில் எந்த ஒரு ஆதாரமும் அதற்கு கிடையாது. உதாரணமாக வெள்ளிக்கிழமை 2 அதான் சொல்வார், இதற்கு ஒரு ஆதாரம் கிடையாது. எந்த ஒரு ஆதாரத்தையும் யாராலும் ஹதீஸில் இருந்து கொண்டு வர முடியாது. இதே போன்று தொழுகையில் தள்ளி பர்ம முகரே அர்பா ரகாத்தின் முஸ்தக்பிலன் இல் கஅபத்தி ஷரீஃபத்தில் இல்லாஹி தஆலா அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டினார். ஒரு ஆதாரத்தை காட்ட முடியாது. இதே போன்று மார்க்க விஷயத்தில் நதுவத்து ஷபாபுல் ஆலமியா என்ற ஒரு பேரை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆலமியத்தில் இஸ்லாமியா என்ற ஒரு பேரை வைத்துக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் ஆனால் தொழுகையை ஒருவர் பிற்படுத்தினால் இது கேட்கின்றார், இது சுன்னத்தா, இது விதத்து தான் என்று கூறுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆரம்ப நேரத்தில் தொழ வேண்டும். அவரே சொல்லுகின்றார் ஆரம்ப நேரத்தை விட்டுவிட்டு சில தலைவர்கள் வந்து தொழுகையை பிற்படுத்துவார்கள். இந்த தொழுகையை விதத்தாகுமா? இது விதத்தாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த தொழுகையோடு நீங்கள் சேர்ந்து தொழுங்கள், இது உங்களுக்கு நபிலாக மாறிவிடும் என்றார். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் அங்கீகரித்த ஒன்றே இந்த தொழுகை உங்களுக்கு நபிலாக மாறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவர் இதை பிதாத் என்று கூறுகின்றார். இது பிதாத் அல்ல, இது ஒரு பிழையான விளக்கம். இஸ்லாத்தில் எந்த ஒரு பிதாத்துக்கும் அனுமதி கிடையாது. குல்லு பிதாத்தின் கலாலா, எல்லா பிதாத்துகளும் வழிகேடு. குல்லு கலாலத்தின் பின்னால் எல்லா வழிகேடும் நரகம் செல்லும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே தொழுகை ஒருவர் பிற்படுத்தாமல் ஆரம்ப நேரத்தில் தொழ வேண்டும், இதுதான் சிறந்தது. ஆனால் சில தலைவர்கள் வந்து அப்படி தொழுகை பிற்படுத்துவார்கள், இது பிதாத். இது ஒரு பாவமாக வரலாமே தவிர பிதாத் என்று இதை சொல்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. இஸ்லாம் இதை பிதாத் என்று சொல்லியிருந்தால் இந்த தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிக்க மாட்டார்கள். ஆனால் சொன்னார்கள், நீங்கள் அவர்களோடு சேர்ந்து தொழுங்கள், அது உங்களுக்கு நபிலாக மாறிவிடும். ஆரம்ப நேரத்தில் நீங்கள் வீட்டிலே தொழுது விடுங்கள், பிறகு அங்கு வந்தால் அவர்களோடு சேர்ந்து தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார். அடுத்து ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். எப்படி என்றால், இந்த இன்று காணப்படுகின்ற இந்த பிரிவு பெயர்கள் இருக்கின்றன, எப்படி இந்த அன்சார் சுன்னா முஹம்மதியா, தௌஹீத் ஜமாஅத், இதே போன்று நதுவத்து ஷபாபுல் ஆலமியா என்று வைத்திருக்கின்றார்கள், ஹையத்துல் இகாஸால் ஆலமியா, இதெல்லாம் பிதுஅத் இல்லை என்று கூறுகின்றார். இது நிர்வாணம் சம்பந்தப்பட்ட விடயம் என்று ஒரு முன்வைத்தார் ஒரு கருத்தை. சிந்தித்து பாருங்கள், அவர்கள் பிதுஅத்தை இரண்டாக பிரிக்கின்றார்கள். எப்படி பிதுஅத்துல் ஹஸனா, பிதுஅத்து சய்யிஅ, நல்ல பிதுஅத்து, கூடாத பிதுஅத் என்று பிரிக்கின்றார்கள். இதே போன்று இவர்களும் இரண்டாக பிரிக்கின்றார்கள். நிர்வாகம் என்று ஒன்றை அப்படி பிரித்து, நிர்வாகம் அல்லாத மார்க்க பிரிவு, நிர்வாக பிரிவு, மார்க்க பிரிவு தான் பிதுஅத்து, நிர்வாக பிரிவு பிதுஅத் அல்ல என்ற கருத்தை முன்வைத்தார். முன்வைத்துவிட்டு அவர் சொன்னார், இந்த பெயர்கள் எல்லாம் பிதுஅத் அல்ல என்று. சிந்தித்து பாருங்கள், இது நிர்வாகம் சம்பந்தப்பட்ட பிரிவுகளா? நிர்வாகம் சம்பந்தப்பட்ட பிரிவுகளாக இருந்தால் இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஊர் ஊராக சென்று எப்படி விவசாயம் செய்வது, வெங்காய நட்டுறதா, கொச்சிக்காய் நட்டுறதா, என்ன பைசங்காயா, இதை சொல்லிக் கொடுக்கணும். எப்படி வீடு கட்டுவது, இது சம்பந்தமாக சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். இதுதான் நிர்வாக விஷயம், உலக விஷயம். ஆனால் இந்த பிரிவுகள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? மார்க்கத்தை தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அன்சார் சுன்னா முஹம்மதியா, இதே போன்று இந்த ஐயாரோ, நதுவத்தி ஷபாபுல் ஆலமியா, இவைகள் எல்லாம் மார்க்க பிரிவுகள். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கொள்கை, அவர்கள் கொள்கைக்கு இவருடைய கொள்கைக்கும் ஒத்து வராது. நீங்க பாருங்கள், அன்றைக்கு எங்களுக்கு எதிராக 5 பேரும் உட்கார்ந்து இருந்தார். நாங்கள் சொன்னோம், இந்த 5 பேரும் 5 கொள்கை உடையவர்கள். ஆனால் ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் 100,000 பேர் இருந்தாலும் இந்த 100,000 பேரும் ஒரு கொள்கையில் தான் இருப்பார்கள். இதுதான் நாங்கள் சொன்னோம், இந்த 5 பேருக்கும் 5 கொள்கை. உடனே ஒரு ஆணின் சொன்னார், இப்படி நீங்கள் சொல்லக்கூடாது, எங்களுடைய கொள்கை வித்தியாசமாக இருந்தால் இந்த இடத்தில் கூடியிருக்க மாட்டோம். எங்களுடைய கொள்கை 5 பேருடைய கொள்கை ஒன்றுதான் என்று சொன்னார். ஆனால் பாருங்கள், அவர்கள் சொன்னது உண்மையில் அது உண்மை அல்ல, உண்மைக்கு முரணானது, புறம்பானது என்பதை பெருநாள் தினத்திலே காட்டிவிட்டார். என்ன நடந்தது? புத்தளத்தில் ஒரு ஆளின் வெள்ளிக்கிழமை பெருநாள் தொடங்கி, அதே விவாத மேடையில் இருந்து கொண்டிருந்த அப்துல் பதூத் மௌலவி சனிக்கிழமை பெறுகிறார். சுபஹான் அல்லாஹ் தஆலாவுடைய வேலை பாருங்கள். அதே நேரத்தில் ஏன் அவர் அன்சாரு சுன்னாவை சேர்ந்தவர்? அவர் இந்த சவுதி பிரிவை அங்கீகரிப்பதில்லை, அவர் பிஜேவை கருத்து உடையவர். இதே நேரத்தில் அன்சார் மூலையே கொழும்பில் பெருநாள் தொழுகை கொண்டாடினார் வெள்ளிக்கிழமை, நவ்வர் மூலையே சனிக்கிழமை மாவட்ட நிலை பெருநாள் கொண்டாடினார். பாருங்கள், இந்த பெருநாள் எப்படி ஒரு கொள்கை என்று, இது இஸ்லாமா என்று கற்றுக்க. இவர்களுக்கு மத்தியிலே பல கொள்கை இருக்கின்றன. எனவே இந்த பிரிவுகள் எல்லாம் மார்க்க பிரிவுகளே தவிர நிர்வாக பிரிவு அல்ல, மார்க்க பிரிவுகள். அன்சார் சுன்னாவுடைய கொள்கை அடுத்த இன்னொரு பிரிவுக்கு பிடிக்காது, இன்னொரு பிரிவுடைய கொள்கை அவர்களுக்கு பிடிக்காது. வித்தியாசம், ஒருவருடைய கூட்டுத்துவா இருக்கும், ஒருவருடைய கூட்டுத்துவா இருக்காது. ஒருவர் குணுவத்து ஓதுவார், இன்னொரு குணுவத்து ஓத மாட்டார். ஒரு இடத்துல தலுக்கும் இருக்கும், ஒரு இடத்துல தலுக்கும் இருக்காது. இப்படி இவர்களுக்கு மத்தியிலே மார்க்க பிரிவு தானே தவிர இது நிர்வாக பிரிவு அல்ல. எனவே இந்த முழு பிரிவுகளும் குர்ஆன் ஹதீஸில் இல்லாத பெயர்களை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது அனைத்து பிதுஅத்தாம். விதேயத்திலே நல்லது கெட்டது என்று ஒன்று கிடையாது, குல்லு பிதுஅத்தின் வராலா என்று. அவருடைய எந்த வணக்க வழிபாடுகளும் அங்கீகரிக்கப்பட மாட்டார். ஹவுல் கௌதலிலே தண்ணீர் கிடைக்காது. தெளிவான சஹீஹான ஹதீஸ் வருகின்றது, இவர்கள் மனம் மாறிவிட்டார்கள் என்று வருகின்றது. எனவே ஒவ்வொருவரும் இந்த விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்கள். மறுமை நாளில் என்ன நடக்கும்? ஒருவர் விதேயத்திலே ஈடுபட்டு விட்டு மறுமையிலே வந்தால் என்ன நடக்கும்? இவர்கள் சொல்லுகின்றார்கள், விதேயத்தை செய்பவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் என்று. இது பாவம், போய்விட்டு வெளியேறி விடுவார்கள் என்று கூறுகின்றார்கள். சரி வெளியேறி விடுவார்கள் என்று வைத்துக் கொள்வோம் கொஞ்ச நேரத்துக்கு. இந்த நரகத்தில் ஒரு நிமிடம் எங்களால் கிடக்க முடியுமா? இந்த உடம்பு அந்த நரக நெருப்பை தாங்குமா? எடுக்கின்ற 72 கூட்டமும் நரகம் போய்விட்டு ஒரு காலத்தில் வெளியேறி விடும் என்று கூறுகின்றார். இது சிறுக்கு இல்லை என்று சொல்லுகின்றார். சரி, சிறுக்கு இல்லை என்றே கொஞ்ச நேரத்துக்கு வைத்துக் கொள்வோம். அந்த நரக நெருப்பில் எங்களால் எப்படி ஒரு 5 நிமிடத்துக்கு கூட கிடக்க முடியுமா என்று சிந்தித்து பாருங்கள். எனவே ஒருவர் எந்த விதமான கடுகளவும் இணை வைக்காத நிலையில் யார் மரணிக்கின்றாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் தப்ப முடியும். இன்று சிறுக்கு பிதாத்து இல்லாத எந்த ஒரு இயக்கமும் உலகத்தில் கிடையாது. அது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மட்டும்தான். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 73 பிரிகின்ற காலத்தில் 72 கூட்டம் நரகம் செல்லும், ஒரே ஒரு கூட்டம் சுவர்க்கம் செல்லும். அதுதான் அல் ஜமாஅத். இந்த பிரிவு காலத்திலே நீங்கள் இப்படி வாழ்ந்தால் நீங்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீனை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், வேறு எந்த பிரிவிலும் நீங்கள் சேர வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டி வரும் இந்த நேரத்தில். எப்படியுமே சாட்சியம் இல்லை. நீங்க ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது விளக்குவோம். சென்னமுறை நடாத்திய அந்த கூட்டத்தில் ஆரம்பத்தில் முன்வைக்கப்பட்ட அந்த உரையில் இந்த பிரிவு சிறுக்கு என்பதற்கு தெளிவான ஆதாரங்களை நாம் முன்வைப்போம். அந்த பதிவு நாடாவே நீங்கள் எடுத்து பாருங்க. எனவே சத்தியம் என்பது எப்போதும் ஒன்றுதான். சத்தியம் பலதாக இருக்க முடியாது. ஒருமுறை ஒரு நேரான கோடு அடித்தார்கள். பிறகு 2 பக்கத்திலும் குறுக்கு பல கோடுகளை அடித்து விட்டு சொன்னார்கள், இந்த ஒன்றுதான் நேரான வழி, இந்த பல கோடுகள் இருக்கின்றன, இதெல்லாம் செய்தாருடைய வழிகள் என்றார். இதுதான் இந்த 72 பிரி. இந்த ஒரு கோடுதான் சுவர்க்கம், நேரான வழி இதுதான். அது எது என்பதை இதை நீங்கள் தேடுவதற்கு முயற்சி செய்கிறார். உடனே வந்து நீங்கள் இதனை பயத்து செய்யுங்கள் நாங்கள் சொல்லவில்லை. தெளிவாக சொல்லுகின்றோம், இந்த பிரிவு காலத்தில் அல் ஜமாஅத்தான் சுவர்க்கம் செல்லும். அவர்கள் அனைவரும் ஒத்துக்கொள்கிறார்கள் இப்போது அல் ஜமாஅத் இல்லை என்று. நாங்கள் சொல்லுகின்றோம், பிரிவு காலம் என்பதை நீங்களும் ஒத்துக்கொள்கிறீர்கள், நீங்கள் பிரிந்திருக்கின்றோம் என்றும் சொல்லுகின்றீர்கள். எனவே இப்போது அல் ஜமாஅத் இருக்க வேண்டும் என்று ஹர்மிசன் பண்ணது. அல் ஜமாஅத் இருக்கின்றனர். இதுல எந்த பிழையும் இல்லை. குர்ஆன் ஹதீஸ் தான் எங்களுடைய மார்க்கம். எங்களுடைய தொழுகையை நீங்கள் வந்து பாருங்கள். வெள்ளிக்கிழமை ஜும்மாவிலே வந்து நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு புதன்கிழமையும் மாறிடு தொழுகைக்கு பிறகு எங்களுடைய பள்ளியில் குர்ஆன் ஹதீஸ் மட்டும் பாடமாக நடத்தப்படுகிறது. நீங்கள் வந்து பாருங்கள். பார்த்து இது சரி என்றால் இதை ஏற்று உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இது பிழை என்றால் உலமாக்களை அழைத்து வந்து இது பிழை என்பதை தெளிவாக நிரூபிக்க வேண்டியது. ஆனால் நிரூபிக்க முடியாமல் போகும்போது என்ன சொல்லுகின்றார்கள்? இப்படி சில பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். உங்களுக்கு தெரியும், அன்றைக்கு நடந்த அந்த விவாதத்தில் நாங்கள் தான் முஸ்லீம்கள் என்பதை நாங்கள் தெளிவாக நிரூபித்தோம், அவர்களால் நிரூபிக்க முடியாமலே போயிருக்க. கடைசியில் நாங்கள் சொன்னோம், இப்படி யாராவது இந்த கூட்டத்தில் அந்த கூட்டத்தில் சொன்னார்கள் எங்களுடைய சகோதரர் முன்னையால் அமைச்சர் அபூபக்கர் அவர்களோடு சொன்னார்கள் இதனை பயிற்சி செய்வார்கள் என்று சொன்னார்கள். அதே போன்று என்ன நடந்தது, கூட்டம் முடிந்தது. நாங்கள் சொன்னோம், இது விலங்கு யாராவது இருந்தால் பயிற்சி செய்ய வாருங்கள். கொஞ்சம் பேர் வந்து பயிற்சி செய்து ஏற்றுக்கொண்டார்கள். அதை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சுமார் இதுவரைக்கும் ஒரு 25 வீரர்கள் மட்டும் அந்த விவாதம் நடந்த அந்த 2-3 தினங்களுக்கு முன்னால் இருந்து இதுவரைக்கும் இந்த விமானத்தில் பயிற்சி செய்து நுழைந்தவர் சுமார் ஒரு 25 வீரர்கள் மட்டும் ஆகிவிட்டார். ஆண்களும் பெண்களும் இப்போது ஒரு கதையை பரப்பி இருக்கிறார். எப்படி என்றால், இது நாங்கள் ஏற்கனவே ஏற்பாடு செய்து அவர்களை அந்த இடத்தில் பயிற்சி செய்து செய்ய வைக்க வேண்டிய கதையை பரப்பி இருக்கின்றார்கள். அப்படி யாருக்காவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் வாருங்கள், அந்த அனைவருடைய பெயரை நான் உங்களுக்கு தருகிறேன், அவருடைய அந்த அட்ரஸ் முகவரி, இதை எடுத்து சென்று அவர்களுடைய ஊரில் நீங்கள் விசாரித்து பார்த்து இவர் ஏற்கனவே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருந்தவரா என்று கேட்டால் அதை தெரிஞ்சு கொள்ளும். இப்படி ஒரு பிழையான கருத்தை பரப்பிக் கொண்டிருக்கின்றார். நிச்சயம் அப்படி அல்ல. அப்படி ஏமாற்றுவதற்கு எந்த தேவையும் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இதுவரைக்கும் சுமார் 4-5 விவாதங்கள் நடைபெற்றிருக்கின்றன. ஒவ்வொரு விவாதத்திற்கு பிறகும் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சில மணி இந்த சத்தியத்தை ஏற்றிருக்கிறார்கள். இதிலே கடைசியாக இந்த விவாதத்திற்கு பிறகு பெரும் வெற்றி சுமார் 25 பேர் நாங்கள் கொண்டு வந்து ஜமாத்தில் சேர்ந்திருக்கிறார்கள். ஏன் இது சத்தியம் என்பது எந்த சந்தேகம் கிடையாது. எதிர்ப்பவர்கள் இருந்து கொண்டால் இருப்பார். அது எந்த காலத்திலும் உள்ள ஒன்று. அந்த கூட்டத்தில் அவர்களால் இருந்த ஜமாத்தில் முஸ்லிமின் பிழை என்பதை நிரூபிக்க முடியாமல் போய்விட்டது. இதற்கு மேலே நிகழ்த்த முடியாது. அப்படிதான் இதற்குமே நான் ஒரு பகிரங்கமாக ஒரு சவால் என விரும்புகின்றேன். இந்த உலமாக அல்லாஹு தாலா விரும்புகின்றது என்ன? ஒரு கூட்டமாக இருப்பது. நீங்கள் கூறுகின்றீர்கள் இந்த செய்தியும் சிறுக்காக நரகத்துக்கு போய்விட்டு வந்து விடுவார்கள். சரி, ஒரு 5 நிமிடத்துக்கு வைத்துக் கொள்வோம். இதை சிறுக்கு இல்லை, நரகத்துக்கு போய்விட்டு வந்து விடுவார்கள். எது சிறந்தது? இப்படி நரகத்துக்கு போய்விட்டு வருவதா, நரகத்துக்கு போகாமல் நேரடியாக சொர்க்கம் செல்வதா, எது மேலாக? இதையே நீங்கள் அனைவரும் ஒன்று திறந்து ஒரு ஜமாத்தின் சிக்கல் கட்டுப்பட்டு நடப்பதற்கு முன்வார. அப்படி இல்லை என்றால் உலமாக்கள் இதை எதிர்க்காமல் நீங்கள் பேசாமல் இருந்தது. அப்படி அல்ல, இந்த முழு உலகத்திற்கும் சொல்லுங்கள். சவுதி அரேபியா, ஈஜிப்ட், குவைத், கட்டார், சூடான், லிபியா போன்ற ஈராக் நாடுகளுக்கு சொல்லுங்கள். சென்று அங்கு இருக்கக்கூடிய பெரும் பெரும் அறிஞர்களை திரட்டுங்கள். திரட்டிக் கொண்டு நீங்கள் இலங்கைக்கு வாருங்கள். வந்து அவர்களின் மூலம் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பிழை என்று நிரூபித்து காட்டுங்கள் பார்க்கலாம். ஆனால் ஒன்றை நான் இந்த இடத்தில் கூறுகின்றேன், அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து நான் கூறுகின்றேன். முழு அகில உலகமும் திரட்டி வந்தாலும் கூட இன்று இருக்கக்கூடிய இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்கின்றது, இது குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான ஒரு கூட்டம் என்பதை ஒரு காரணம் நிரூபிக்க முடியாது. இது நிச்சயமாக சத்தியம் என்பது கடுகளவும் சந்தேகமில்லை. இந்த பிரிவு காலத்தில் அல் ஜமாஅத்தாக இருப்பவர்கள் தான் சொல்லும் சொல்வார்கள். எனவே நாங்கள் அழைக்கின்றோம், நீங்கள் இப்படியான இந்த விவாதங்களை விட்டுவிட்டு, மக்களை வழிகெடுப்பதை விட்டுவிட்டு, அல்லாஹ்வை பயந்து குர்ஆன் ஹதீஸுக்குரிய சரியான அந்த விளக்கத்தை கொடுத்து மக்களை நேரான வழிக்கு மக்களை அடையுங்கள். அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு நீங்கள் ஆளாகிவிடாதீர்கள். சத்தியத்தை ஒழிக்காமல் செல்லுங்கள். தெளிவாக நாங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முன்வைக்கிறோம். என்ன காரணம்? குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கின்றது, இன்னல் லதீன யக்துமூன மா அன்ஸல்லல்லாஹு மினல் பையினாதி வல் ஹுதா மின் பஅதி மா பையன்னாஹு லின்நாஸி ஃபில் கிதாப் உலாயிக யல்அனுஹுமுல்லாஹு வயல்அனுஹுமுல் லாயின். இந்த வேதத்தில் தெளிவாக நாம் விளக்கி இந்த மார்க்கத்தை யார் இதை மறைத்து ஒழிக்கின்றார்களோ இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தாகமும் தவிப்பவருடைய சாபமும் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் கூறுகிறார். இதற்கு பயந்துதான் இந்த மார்க்கத்தை தெளிவாக செல்லுகின்றோம். வந்து கேட்கின்றார்கள், என்ன கேள்வி கேட்கின்றார்கள், ஒழிக்க முடியாது. சன்னதாக அறிவு சென்னவர்கள் சொன்னார்கள், மனுமையான எவரத்தில் மாற்று விடயத்தை கேட்டு யாரையும் மறக்கின்றார்களோ அவர்களுக்கு நெருப்பினால் மறுமையிலே கரிகாலம் எனப்படும் என்று சொன்னார்கள். இந்த ஆயத்தும் இந்த ஹதீஸும் தான் எங்களை உறுதி கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் தெளிவாக சொல்லிவிட வேண்டும். யாருக்கும் இந்த விஷயத்தில் பயப்பட முடியாது. இது தெளிவான சத்தியம் என்பதை நாங்கள் சொல்லிக் கொண்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும். இந்த சத்தியத்தில் நுழைந்து இந்த பாக்கியத்தை இன்னும் 15 நிமிடங்கள் இருக்கின்றன. இந்த கூட்டம் நிறைவேறுவதற்கு இதற்கு மேலும் யாருக்கும் ஏதும் சந்தேகங்கள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நேரடியாக வரக்கூடிய இந்த புதன்கிழமை எங்களுடைய பள்ளிக்கு நீங்கள் வந்து இந்த கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வந்திருக்கக்கூடிய எல்லா விருந்தாளிகளுக்கும் என்னுடைய உறுதி வேண்டுகோள் என்னவென்றால், வெளியில் உள்ள உலமாக்கள் சொல்லக்கூடிய விடயங்களை நீங்கள் எடுத்து உங்களை உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் சொல்வதை நீங்கள் புறக்கணிக்க வேண்டாம். அவர்கள் கூறுவதை நீங்கள் எடுத்து மனதை வைத்துக் கொண்டு எங்களுடைய பள்ளிக்கு நீங்கள் வாருங்கள். வெள்ளிக்கிழமை ஜும்மாக்களுக்கு வந்து இந்த ஜும்மாவில் கலந்து பாருங்கள். அல்லது புதன்கிழமை மகரிப்பு தொழுகைக்கு பிறகு நடக்கின்ற பாடங்களில் வந்து நீங்கள் கலந்து கொண்டு பாருங்கள். நாங்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக ஏதாவது செய்கின்றோம் என்று பாருங்கள். அப்படி குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான விடயங்கள் ஏதாவது எங்கள் இருந்தால் நீங்கள் எங்களை உதறி தள்ளிவிடுங்கள். ஆனால் உங்களால் அப்படி பார்க்க முடியாது, ஒன்றை காட்டவும் முடியாது. ஒரு கடையை பரப்பினால் எப்படி ஜமாஅத்தில் முஸ்லிமீனின் விதையாக இருக்கின்றதாம். அது என்ன, ஒவ்வொரு சப்பிலும் ஒருவர் சென்று சப்பை தரு பண்ணுவார்கள் எங்களுக்கு ஜமாஅத்தில் முஸ்லிமீன். ஏன், இடம் இடையிருந்தால் சைத்தான் உழைந்து விடுவார். இப்படி ஒரு ஹதீஸில் இவர்களும் விதையாக செய்கின்றார்கள் இன்னொரு கதையை பரப்பி விட்டார்கள். எனவேதான் அந்த ஹதீஸை நான் தெளிவாக சென்ற கூட்டத்தில் உங்களுக்கு சொன்னேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுடைய தப்புகளை நேராக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய அந்த தப்புகளை இடங்கள் இருக்கக்கூடாது. மேலும் உங்களுடைய சகோதரர்கள் உங்களை தப்புகளை கருவந்த போது வந்தால் அவனுடைய கைகளை கொண்டு வரும் போது அதற்கு நீங்கள் இசைந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். தெளிவாக ஹதீஸ் வந்திருக்கின்ற, ஹதீஸ் இல்லாமல் குர்ஆன் ஆயத் இல்லாமல் எந்த ஒரு வணக்கத்தையும் நாங்கள் செய்ய மாட்டோம். குர்ஆன் ஹதீஸில் இல்லாத எந்த ஒரு வணக்கத்தை நாங்கள் செய்வதில்லை. குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் இல்லாத ஒரு வணக்கத்தை நாங்கள் மார்க்கமாக்க மாட்டோம். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வணக்கத்திற்கும் குர்ஆனில் ஆதாரம் காட்டுவோம். காலல்லா அல்லது ஹதீஸில் இருந்து காலத்து என்று காட்டுவோம். எனவே ஏனைய இயக்கங்களிலே நீங்கள் கலந்து கொண்டு அவர்களுடைய பாடங்கள் கூட்டங்களை கலப்பது போன்று ஜமாஅத்தில் முஸ்லிமீனில் முடியுமான வரை நீங்கள் வந்து இன்ஷாஅல்லாஹ் கலந்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் இது சம்பந்தமான விளக்கத்தை தருவார். இப்போது இந்த கூட்டத்தை முடிக்கும் முகமாக ஒரு பத்து நிமிடம் இருக்கின்றது சகோதரர்.